அனைவருக்கும் மாலை வணக்கம். இன்றைய சிறப்பு நிகழ்ச்சியில் புதுக்கோட்டை மாவட்டம் பம்பன் வேளாண்மை அறிவியல் நிலையத்தின் உணவியல் மற்றும் ஊட்டச்சத்தியல் துறையின் உதவி பேராசிரியர் முனைவர் சே ஜெயசுப்ரியா பூர்ணகலா அவர்கள் சிறு தானியங்களிலிருந்து மதிப்பு கூட்டப்பட்ட உணவுப் பொருட்களின் தயாரிப்பினை பற்றிய பல தகவல்களை வழங்க உள்ளார். நேயர்கள் அனைவரும் கேட்டு பயன்பெறுமாறு புதுகை பண்பலையின் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம்.
என்னுடைய பெயர் முனைவர் எஸ் ஜெயசுப்ரியா பூர்ணகலா. நான் வேளாண்மை அறிவியல் நிலையம் வம்பனில் உதவி பேராசிரியர் உணவியல் மற்றும் ஊட்டச்சத்து துறையில் பணியாற்றுகிறேன். இன்று சிறுதானியங்களில் மதிப்பு கூட்டுதல் பற்றி நம்ம பார்க்கலாம். இப்போ சிறுதானியங்கள் எதுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம உடல் ஆரோக்கியத்துக்கு வந்து சிறுதானியங்கள் வந்து ரொம்ப நல்லது. சிறுதானியங்களில் வந்து நிறைய ஊட்டச்சத்துக்கள் அடங்கியிருக்கு. அதனால் சிறுதானியங்களுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்குறோம். இப்போ எதெல்லாம் சிறுதானியங்கள்னு பார்த்தீங்கன்னா, சோளம், மக்காச்சோளம், கம்பு, கேழ்வரகு, திணை, சாமை, பனிவரகு, குதிரைவாளி, வரகு, இதெல்லாமே சிறுதானியங்கள் என அழைக்கப்படுகின்றன. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா, நம்ம சாதாரணமாக சாப்பிட்ற நம்ம நெல்லிலேருந்து பரப்படுகிற அரிசியோட ஒப்பிட்டு பார்க்கும்போது இதில் 1.5-2 மடங்கு புரத சத்து அதிகமாக இருக்குது. அதே மாதிரி நார் சத்து 40-50 மடங்கு அதிகமாக இருக்குது. அதே மாதிரி தாது உப்புக்கள் 5-10 மடங்கு அதிகமாக இருக்குது. இரும்பு சத்து அரிசியோட ஒப்பிட்டு பார்க்கும்போது 10-20 மடங்கு அதிகமாக இருக்குது. அதே மாதிரி கால்சியம் எனப்படக்கூடிய சுண்ணாம்பு சத்து அரிசியோட ஒப்பிட்டு பார்க்கும்போது 30 மடங்கு அதிகமாக இருக்குது. இது வந்து எளிதில் ஜீரணிக்கக்கூடியது. அதுவும் இல்லாமல் இதில் குளூட்டன்ற ஒரு பொருள் இல்லை. இப்போ கோதுமையெல்லாம் பார்த்தீங்கன்னா குளூட்டன்னு ஒன்று ஒரு பொருள் இருக்குது. அது ஒரு வகையான புரதம். அதை வந்து சாப்பிடும்போது சிலருக்கு ஒவ்வாமை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அப்படிப்பட்ட புரதம் வந்து சிறுதானியத்தில் இல்லை. அதுவும் இல்லாமல் சிறுதானியத்தில் வந்து லோ கிளைசிமிக் இண்டெக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது சர்க்கரை உயர்த்துதல் குறியீடு, அது ஜிஐ ஃபுட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சிறுதானியங்கள் வந்து குறைந்த அளவு சர்க்கரை உயர்த்துதல் குறையீடு கொண்ட உணவாகும். அதுவும் இல்லாமல் இதில் இரும்பு சத்து, கால்சியம், மெக்னீஷியம், பாஸ்பரஸ், துத்தநாகம், பொட்டாசியம், அந்த மாதிரி நிறைய தாது உப்புகள் இருக்குது. இதில் வந்து நிறைய தாவர வேதிப்பொருட்கள் இருக்குது. பொதுவாக வந்து நம்ம நியூட்ரியன்ஸ்னால் உயிர் சத்துக்கள், தாது உப்புக்கள், கார்போஹைட்ரேட், புரதம், கொழுப்பு சத்து இதெல்லாம் சொல்லுவோம். இது இல்லாமல் வேறு நிறைய தாவர வேதிப்பொருட்கள், உடல் ஆரோக்கியத்துக்கு பயனளிக்கக்கூடிய நிறைய வேதிப்பொருட்கள் இதில் இருக்குது. என்னென்னா, ஃபினாலிக்னு சொல்லுவாங்க, பீட்டா குளுக்கான், இன்னுலின், ரெசிஸ்டன்ஸ் ஆச்சு, நார் சத்து, கரோட்டினாய்ட்ஸு, ஆன்டி ஆக்சிடென்ட்ஸு, இதெல்லாம் வந்து சிறுதானியத்தில் அதிகமாக இருக்குது. அதுவும் இல்லாமல் சிறுதானியத்தை வந்து ப்ரீபயாட்டிக் ப்ரோபயாட்டிக்னு சொல்லலாம். அப்படின்னா என்னென்னா, நம்ம குடலில் வந்து இயற்கையாகவே நன்மை செய்யக்கூடிய பாக்டீரியான்னு இருக்கும். இப்போ வந்து நம்ம சில உணவுகளை வந்து நம்ம சாப்பிடும்போது அந்த நன்மை செய்யக்கூடிய பாக்டீரியாவோட அளவு வந்து அதிகரிக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா, அந்த நன்மை செய்யக்கூடிய பாக்டீரியா வந்து குடலில் இருக்கிற தீமை செய்யக்கூடிய பாக்டீரியாவை வந்து அழிச்சிடும். இப்போ நன்மை செய்யக்கூடிய பாக்டீரியா வந்து எப்படி நம்ம குடலில் பெருகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நொதிக்க வைக்கப்பட்ட உணவுகளை வந்து அதிகமாக உணவில் சேர்த்துக்கொள்ளும் போது அந்த நன்மை செய்யக்கூடிய பாக்டீரியாவோட அளவு வந்து அதிகமாகும். அப்படின்னா என்னென்னா, நார்ச்சத்து அதிகமுள்ள உணவு. இப்போ சிறுதானியத்தில் வந்து நார்ச்சத்து அதிகமாக இருக்குது. அப்போ நம்ம நார்ச்சத்துள்ள உணவுகளை வந்து அதிகமாக நம்ம உண்ணும்போது அது நம்ம குடலில் போய் அது வந்து நன்மை செய்யக்கூடிய பாக்டீரியாவுக்கு அது உணவாக அதை பயன்பட்டு அது செரிக்க வைக்கப்பட்டு அதிலிருந்து வரக்கூடிய பல நன்மை தரக்கூடிய வேதிப்பொருட்கள் நம்ம உடல் ஆரோக்கியத்துக்கு உதவியாக இருக்குது. அதுவும் இல்லாமல் சிறுதானியங்கள் வந்து க்ரானிக் டிசீஸ்னு சொல்லுவாங்க, நாள்பட்ட குற்றாவியாதிகள்னு சொல்லுவாங்க. அதாவது உடல் பருமன், சக்கரை நோய், இருதய நோய், புற்றுநோய், இந்த மாதிரி நோய்கள்லாம் வந்து வராமல் தடுக்கக்கூடிய நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸு, நியூட்ராசூட்டிக்கல்னு சொல்லுவாங்க. அதாவது ஊட்டச்சத்துக்கள் நிறைந்த வேதிப்பொருட்கள் வந்து அதில் நிறைய இருக்குது. அப்புறம் சிறுதானியத்தில் வந்து இருக்கிற ஃபினாலிக்ஸ்னு ஒரு காம்பவுண்ட் என்ன பண்ணுன்னா, நம்ம ரத்தத்தில் வந்து சர்க்கரை வந்து அதிகமாக ஏறாமல், அதாவது சர்க்கரை வந்து உடனே டைஜஸ்ட் ஆகி ரத்தத்தில் ஏறாமல் வந்து தடுக்குது. அதுவும் இல்லாமல் அதில் இருக்கிற ஃபைட்டிக் அமிலம்ன்ற ஒரு பொருள் வந்து கொலஸ்ட்ராலை வந்து குறைக்குது. அதுவும் இல்லாமல் புற்றுநோயை தடுக்கக்கூடிய நிறைய டானின்ஸு, ஃபைட்டைட்ஸு, ஃபினாலிக் ஆசிட்ஸ், அந்த மாதிரி நிறைய வேதிப்பொருட்கள் வந்து சிறுதானியத்தில் இருக்குது. சிறுதானியம் வந்து ஒரு நல்ல ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட். ஆன்டி ஆக்சிடென்ட்னா என்ன அப்படின்னா, இப்போ பார்த்தீங்கன்னா நார்மலாக நம்முடைய உடலில் உள்ள அணுக்கள், அதாவது உடல் செல்களில் வந்து ஆக்சிடேஷன் ஒரு இது நடந்துகிட்டே இருக்கும். ஆக்சிஜனை வந்து நம்ம பாடி வந்து யூஸ் பண்ணுது. அது வந்து நார்மலாக தான் வந்து நடந்துகிட்ருக்கணும். ஆனால் வந்து நம்ம நிறைய டேப்லெட்ஸ் சாப்பிட்றதுனால, இப்போ வந்து நிறைய சுற்றுப்புற சூழ்நிலை நிறைய மாசுகள்லாம் நிறைஞ்சிருக்கிறதுனால, நிறைய ஃப்ரைடு ஃபுட்ஸ் சாப்பிட்றதுனால, நிறைய கெமிக்கல்ஸு, இந்த மாதிரி வேண்டாத நச்சு பொருட்கள்லாம் நம்ம உடலில் வந்து போய்கிட்டே இருக்குது. அப்படி போகும்போது என்ன ஆகும், அந்த செல்களில் அந்த ஆக்சிடேஷனோட அளவு வந்து அதிகமாகும். நம்ம பாடி செல்கள் வந்து அதிகமான ஆக்சிஜனை வந்து யூஸ் பண்ணும். அப்படி அந்த மாதிரி பண்ணும்போது என்ன ஆகும்னா, அந்த செல்கள் எல்லாமே டேமேஜ் ஆகி, இப்போ பான்க்ரியாஸில் உள்ள செல்கள் வந்து டேமேஜ் ஆச்சுன்னா கணையம், அதில் வந்து சர்க்கரை நோய் வரும். இப்போ இருதயத்தில் உள்ள செல்கள் டேமேஜ் ஆச்சுன்னா இருதய நோய் வரும். அது மாதிரி சில செல்கள் டேமேஜ் ஆச்சுன்னா புற்றுநோய் வரும். அது மாதிரி வந்து செல்கள் வந்து டேமேஜ் ஆகும். அப்போ அதிலிருந்து நம்ம உடல் உடலை பாதுகாக்கிறதுக்கு இந்த ஆன்டி ஆக்சிடென்ட் வந்து ரொம்ப உதவியாக இருக்குது. அதில் வந்து ஃபெர்லிக் ஆசிட்ன்ற ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட் வந்து சிறுதானியத்தில் அதிகமாக இருக்குது. அதுவும் இல்லாமல் நுண்கிருமிகளை வந்து அழிக்கக்கூடிய ஆன்டி மைக்ரோபியல்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி பொருட்களும் சிறுதானியத்தில் அதிகமாக இருக்குது. அப்புறம் சிறுதானியத்தில் நிறைய உணவு வகை நார்ச்சத்து, பீட்டா குளுக்கான், கரையக்கூடிய நார்ச்சத்து, கரையாத நார்ச்சத்து, இது மாதிரி நிறைய நார்ச்சத்துகள் அதிகமாக இருக்குது. இந்த மாதிரி வந்து சிறுதானியங்கள் வந்து ஒரு ஊட்டச்சத்து மிக்க, ஒரு ஆரோக்கியம் கொடுக்கக்கூடிய நிறைய வேதிப்பொருட்கள் அடங்கிய ஒரு உணவுப் பொருளாக இருக்குது. இப்போ இதை வந்து நம்ம உணவில் வந்து எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்க்கணும்னா, அதில் சில வந்து வேண்டாத எதிர்ப்பொருட்களும் இருக்குது, நியூட்ரிய ஊட்டச்சத்துக்களுக்கு எதிராக செயல்படக்கூடிய சில பொருட்களும் இருக்குது. அப்போ அதை வந்து எப்படி நம்ம நீக்கணும்னா, சரியாக பதப்படுத்துகிற முறைகளுக்கு உட்படுத்தப்பட்டு அந்த சிறுதானியங்களை நம்ம உபயோகப்படுத்தும் போது அதெல்லாம் நீக்கலாம். அது என்னென்ன முறைகள்னு பார்த்தோம்னா, அந்த தோல் நீக்குதல், டீகார்டிகேஷன் சொல்லுவாங்க, தோல் நீக்குதல், ஜெர்மினேஷன் அதாவது முளைக்கட்டுதல், அப்புறம் ஃபெர்மெண்டேஷன் அதாவது நொதிக்க வைத்தல், இந்த மாதிரி பலவிதமான பதப்படுத்துகிற முறைகளுக்கு நம்ம உட்படுத்தும் போது அந்த சிறுதானியங்கள் வந்து நம்ம உண்ணத்தகுந்து ஏற்றதாக மாறுது. இந்த மாதிரி வந்து நான் சொன்ன அந்த நொதிக்க வைக்கப்படுதல் இல்லைன்னா அந்த முளைக்கட்டுதல் படுதல் இந்த மாதிரிலாம் பண்ணும்போது என்ன ஆகும்னா, அதோட ஊட்டச்சத்துக்கள், அதில் இருக்கிற ஊட்டச்சத்துக்கள் நம்ம வந்து குடல் வந்து உறிஞ்சப்படுற நிலைக்கு ஏற்ற மாதிரி மாறுது. பொதுவாக வந்து எல்லா ஊட்டச்சத்துக்களும் வந்து அந்த நார்ச்சத்துன்ற இதுக்குள்ளே தான் பைண்டாகி இருக்கும். அப்போ நம்ம வந்து பச்சையாக அப்படியே சாப்பிட்டோம்னா அந்த நார்ச்சத்துலேருந்து நம்ம குடல் வந்து அவ்வளோ ஈஸியாக வந்து எளிதில் உறிஞ்சிக்கிட முடியாது. அப்போ நம்ம வந்து அதை நம்ம ஏதாவது பதப்படுத்தலுக்கு உட்படுத்தும் போது குடல் வந்து உறிஞ்சுக்கிறதுக்கு ஏற்ற முறையில் மாறுது. பார்த்திங்கன்னா ஒரு எக்ஸாம்பிள் வந்து, இப்போ முளைக்கட்டுதலில் வந்து ஃபினாலிக்குன்ற ஒரு காம்பவுண்ட் வந்து 453 mg/100 g இருக்குது. முளைக்கட்டும் போது வந்து கூடுது, இன்க்ரீஸ் ஆகுது. முதல்ல வந்து இயற்கையாக 429 இருக்குது, முளைக்கட்டும் போது 453 மாறுது, வேக வைக்கும்போது 485 மாறுது, ரோஸ்டிங் பண்ணும்போது 521 மாறுது. இந்த மாதிரி வந்து பதப்படுத்தும் போது அதில் இருக்கிற நியூட்ரியன்ஸ் வந்து அதிகமாகுது. இந்த மாதிரி இவ்வளவு பயனுள்ள ஊட்டச்சத்து உள்ள நம்ம சிறுதானியத்தை வந்து அதிகமாக நம்ம வந்து பயன்படுத்துறதில்ல. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு தேவையான கருவிகள், அதுக்கு தேவையான தொழில்நுட்பங்கள் பற்றி மக்களுக்கு தேவையான அளவு விழிப்புணர்வு இல்லை. அதுவும் இல்லாமல் நிறைய வந்து அதுக்கு நிறைய டைம் எனர்ஜியெல்லாம் ஸ்பெண்ட் ஆகுது. அதுவும் இல்லாமல் மக்கள் வந்து இப்போல்லாம் நாகரிகன்ற இதில் வந்து அவங்களுடைய உணவு பழக்க வழக்கங்கள்லாம் வந்து ஒரு ஃபாஸ்ட் ஃபுட்ஸு அந்த மாதிரி அவங்க வந்து போயிட்டுருக்காங்க. அதனால வந்து சிறுதானியங்களை அதிகமாக யாரும் உபயோகப்படுத்தாமல் இருக்காங்க. அப்படி நெல்லிலிருந்து அரிசி வந்து நம்ம பிரித்தெடுத்து அதுக்கு என்னென்ன ப்ராசஸ் பண்ணி அதுலேருந்து எவ்வளோ நிறைய அரிசி மற்ற இன்னும் நிறைய உணவுப் பொருட்கள் தயாரிக்கிறோம், அதே மாதிரி கோதுமையை வந்து அதே மாதிரி மில்லிங் பண்ணி அதிலே நிறைய உணவுப் பொருட்கள்லாம் தயாரிக்கணும். அதே மாதிரி நம்ம சிறுதானியங்கள்லையும் வந்து எல்லா டெக்னாலஜி எல்லா தொழில்நுட்பங்களும் இப்போ வந்து டெவலப் ஆகிருக்கு. இப்போ சிறுதானியங்களில் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம எப்படி நம்ம அரிசியில் வந்து பச்சரிசி புள்ளுங்கல் அரிசி பண்ணுறோமோ அதே மாதிரி சிறுதானியங்களில் வந்து இந்த மாதிரி வரகு, திணை, கம்பு, சோளம் இது எல்லாத்துலேயுமே வந்து நம்ம அரிசி, அதாவது வந்து புழுங்கல் அரிசி, ரவை, இந்த மாதிரி வந்து எல்லா உணவுப் பொருட்களும் தயாரிக்கலாம். அதுவும் இல்லாமல் எப்படி நம்ம வந்து கோதுமையில் வந்து நம்ம பேக்கரி உணவுகள் அப்புறம் தயாரிக்கிற மாதிரி நம்ம சிறுதானியங்கள்லையும் பேக்கரி உணவுகள் தயாரிக்கலாம். இப்போ அரிசியில் வந்து நெல்லில் வந்து அந்த பொரி, நெல் அரிசி பொரின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த இது தயாரிக்கிறோம். அதே மாதிரி அரிசி அவல் தயாரிக்கிறோம். அதே மாதிரி சிறுதானியங்கள்லையும் வந்து இதே மாதிரி உணவுகளை வந்து நம்ம தயாரிக்கலாம். இதற்கான கருவிகள் எல்லாமே இருக்குது. எப்படி வந்து நம்ம அரிசி மில்லிங்க்கு வந்து எப்படி எல்லா கருவிகள் இருக்கோ அதே மாதிரி சிறுதானியங்களுக்கும் எல்லா கருவிகளும் இருக்குது. அதே மாதிரி அதாவது பாஸ்தா மேக்கிங் மிஷினு, நூடுல்ஸ் பண்ணுற மிஷினு, அப்புறம் சிறுதானிய மாவு அரைக்கிற மிஷினு, அபுல் பண்ணுற மிஷினு, பாப்பிங் பண்ணுற மிஷினு, இந்த மாதிரி எல்லா விதமான இயந்திரங்களும் இருக்குது. இப்போ வந்து என்னென்ன சிறுதானியத்துலேருந்து நம்ம தயாரிக்கலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம பாரம்பரியமாக வந்து நம்ம எப்படி நம்ம அரிசி நெல்லிலேருந்து பதப்படுகிற அரிசியில் வந்து எப்படி இட்லி தோசை தயார் பண்ணுறோமோ அதே மாதிரி சிறுதானியத்துலேயும் இட்லி தோசை, இடியாப்பம், ரொட்டி, புட்டு, உப்புமா, அடை, கஞ்சி, பணியாரம், சப்பாத்தி இது மாதிரி எல்லாமே தயாரிக்கலாம். அதே மாதிரி அல்வா, கொழுக்கட்டை, அதிரசம், கேசரி இந்த மாதிரி ஸ்வீட்ஸ் தயாரிக்கலாம். அதே மாதிரி ஸ்நாக்ஸ், இப்போ வந்து கடலை மாவில் அந்த வடை, பக்கோடா, ஓமப்படி, முறுக்கு இந்த மாதிரி தயார் பண்ணுற மாதிரி இதே மாதிரி பாரம்பரிய உணவுகளை வந்து நம்ம சிறுதானியத்துலேருந்து தயார் பண்ணலாம். அதே மாதிரி இன்னொன்று வந்து மல்டி கிரெயின் ஃப்ளார்னு சொல்லுவாங்க, அதாவது பல தானியங்கள் கலந்த உணவு. அப்படின்னா என்னென்னா, இப்போ தானியங்களில் ஒவ்வொரு தானியத்துலேயும் ஒவ்வொரு விதமான சத்து இருக்கும். இப்போ வந்து அரிசியில் சில சத்துக்கள் இருக்கும், கோதுமையில் சில சத்துக்கள் இருக்கும், அதே மாதிரி பருப்பு வகைகளில் சில சத்துக்கள் இருக்கும். ஒன்றில் இருக்கிறது இன்னொன்று இருக்காது. அப்போ நம்ம எல்லாத்தையும் நம்ம கலந்து நம்ம வந்து அதை ஒரு மாவாக தயாரித்து நம்ம உண்ணும்போது அது எல்லா சத்துக்களும் கலந்து நமக்கு கிடைக்கும். அதே மாதிரி இப்போ நம்ம சப்பாத்தி மாவுன்னு பார்த்திங்கன்னா, பொதுவாக கோதுமையில் தான் நம்ம சப்பாத்தி பண்ணுறோம். அதில் 70% கோதுமை மாவும் 30% வந்து கேழ்வரகு மாவும் கலந்து நம்ம சாப்பிடும்போது நமக்கு சிறுதானியங்களோட பலன்களும் நமக்கு கிடைக்கும். அதே மாதிரி நொதுக்கி வைக்கப்பட்ட உணவுகள், அதாவது ஃபெர்மெண்டட் ஃபுட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்னென்னா, தோசை, இட்லி, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம முந்தின நாளே அரைச்சி அதை புளிக்க வச்சுருவோம். புளிக்க வைக்கிறதா நொதிக்க வைக்கப்படுதல். அப்படின்னா என்னென்னா அதில் நன்மை செய்யக்கூடிய பாக்டீரியா வந்து கண்ணுக்கு தெரியாத நுண் உயிர்கள் அதில் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி நன்மை செய்யக்கூடிய நுண் உயிர்கள் அது வந்து தோசை மாவு இட்லி மாவுலலாம் நிறைய இருக்கும். அப்போ நம்ம தோசை இட்லி மாவு ரெடி பண்ணும்போது நம்ம ஒரு பிடி அளவு சிறுதானியங்களையும் நம்ம சேர்த்து மாவு அரைச்சி இட்லி தோசை அந்த மாதிரி தயார் பண்ணலாம். அதே மாதிரி அப்பளம், அப்பளம்னு பார்த்திங்கன்னா உளுந்து மாவில் தான் தயார் பண்ணுறாங்க. ஆனால் வந்து 15-20% நம்ம சிறுதானிய மாவை கலந்து அப்பளங்கள் தயாரிக்கலாம், கேழ்வரகு அப்பளம் தயாரிக்கலாம். அதே மாதிரி அவல், அவல் பார்த்திங்கன்னா பொதுவாக அரிசியில் தான் வந்து நம்ம அவல் கேள்விப்பட்டிருப்போம். இப்போ சிகப்பரிசி அவல்லாம் இருக்குது. அதே மாதிரி சிறுதானியங்கள்லேயும் வந்து அவல் தயாரிக்கலாம். கம்பு அவல் இருக்குது. அந்த கம்பு வந்து எப்படி நம்ம வெயிலில் காய வச்சு தண்ணியில் ஊற வச்சு அதுக்கப்புறம் அந்த தோலெல்லாம் நீக்கி எடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து திரும்ப தண்ணியில் ஊற வச்சு அதை வந்து காய வச்சு ஃப்ளேக்கிங் மிஷின், அவல் செய்கிற மிஷின் ஒன்று இருக்குது. அந்த மிஷினில் வந்து ஃப்ளேக்கிங் மாதிரி பண்ணி அதுக்கப்புறம் அதை காய வச்சு கம்பு அவல் தயாரிக்கலாம், திணை அவல் தயாரிக்கலாம், கேழ்வரகு அவல் தயாரிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் இப்போ பாப்கார்ன் எல்லாருக்குமே தெரியும், அது வந்து சோளத்தில் மக்காச்சோளத்தில் தயார் பண்ணுறது. அதே மாதிரி எல்லா சிறுதானியங்களையும் தயார் பண்ணலாம். முன்னாடி வந்து இப்போ அரிசியிலலாம் வந்து அந்த மணலை சூடு பண்ணி அதில் போட்டு அரிசி பொறி தயார் பண்ணுவாங்க. இப்போ அதுக்கெல்லாம் வந்து இயந்திரங்கள் இருக்குது, அது உதவியாக வந்து நம்ம பாப்கார்ன் மாதிரி எல்லா சிறுதானியங்களையும் வந்து பாப் பண்ணி நம்ம தயாரிக்கலாம். மால்டட் ஃபுட்டுன்னு சொல்லுவாங்க, மால்டட் ஃபுட் அல்லது வீனிங் ஃபுட்டுன்னு சொல்லுவாங்க, அது குழந்தைங்களுக்கான இணை உணவு, அது வந்து நம்ம சிறுதானியங்களில் தயார் பண்ணலாம். அதுக்கு வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தானியங்களை எடுத்துக்கணும், பருப்பு வகைகள் சிறுதானியங்களை எடுத்துக்கணும். இப்போ எக்ஸாம்பிள் வந்து நம்ம கேழ்வரகு, கோதுமை, பச்சை பயிறு. இப்போ கேழ்வரகு வந்து 60% எடுத்துட்டோம்னா கோதுமை 15%, பச்சைப்பயிறு 15%, இந்த மாதிரி வந்து தோல் உள்ள அந்த பருப்புகளை வந்து எடுத்துட்டு அதை வந்து தண்ணியில் வந்து ஊற வைக்கணும். இப்போ கேழ்வரகு கோதுமைனா 24 மணி நேரம் ஊற வைக்கணும், பச்சைப்பயிறுனா 8 மணி நேரம் ஊற வைக்கணும். இல்லை ஃபஸ்ட்டு வந்து தண்ணியில் ஊற வைக்கணும், தண்ணியில் ஊற வச்சுட்டு அப்புறம் எடுத்து துணியில் வந்து கட்டி வைக்கணும். ஒரு ஈர துணியில் கட்டி வச்சிங்கன்னா முளை விட்டுருக்கோம், முளை விட்டதுக்கப்புறம் எடுத்து நம்ம வெயிலில் காய வச்சுட்டு அதுக்கப்புறம் ரோஸ்ட் பண்ணி பவுடர் பண்ணி அதில் சோயா மாவு 5%, பால் பவுடர் 5% சேர்த்து, ஏலக்காய் பவுடர் வந்து வாசனைக்காக சேர்த்து அதை வந்து நல்ல ஜல்லடையில் வந்து நம்ம சலித்து அந்த மாவை வந்து குழந்தைங்களுக்கான இணை உணவு தயாரிக்கிறதுக்கு பயன்படுத்தலாம். அது கஞ்சியாவோ லட்டாவோ பிஸ்கட்டாவோ அந்த மாதிரிலாம் தயார் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் இப்போ அதிகமாக குழந்தைகள், அதாவது பள்ளி குழந்தைகள், கல்லூரி மாணவ மாணவிகள், ஏன் பெரியவங்க கூட விரும்பி சாப்பிட்றது வந்து நூடுல்ஸு. நூடுல்ஸ் பார்த்திங்கன்னா என்ன மாவில் தயார் பண்ணுறாங்கன்னா மைதா மாவில் தான் தயார் பண்ணுறாங்க. இப்போ மைதா மாவில் பார்த்திங்கன்னா அதில் வந்து வெறும் மாவுச்சத்து தான் இருக்கும், ஊட்டச்சத்துக்கள் அதாவது உயிர் சத்துக்கள், தாது உப்புக்கள், அப்புறம் நார் சத்து இதெல்லாம் இருக்காது. எப்போவுமே தானியங்கள் வந்து அந்த தோலோடு சேர்ந்து நம்ம உண்ணும் போதும் அந்த எல்லா சத்துக்களும் கிடைக்கும். அப்போ சிறுதானியங்களில் வந்து நம்ம பயன்படுத்தி இந்த நூடுல்ஸ் தயார் பண்ணிக்கலாம். அப்புறம் சேமியான்ற இதை வந்து நம்ம சிறுதானியங்களை பயன்படுத்தி தயார் பண்ணலாம். அதாவது 10-50% வரைக்கும் சிறுதானியமாக கோதுமை மாவோடு கலந்து நூடுல்ஸ்லாம் தயார் பண்ணலாம். அதே மாதிரி பாஸ்தா உணவுகள்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. நூடுல்ஸ் மாதிரியே பாஸ்தான்னு ஒன்று இருக்குது, அந்த டியூப் மாதிரி ஷேப்பில், சங்கு மாதிரி ஷேப்பில், விதவிதமான ஷேப்பில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பாஸ்தான் இருக்குது. நூடுல்ஸ் மாதிரியே உண்ணக்கூடிய ஒரு உணவு தான். அதையும் வந்து நம்ம இந்த பிழிதல் தொழில்நுட்பம்னு சொல்லுவாங்க, இங்கிலீஷில் வந்து எக்ஸ்ட்ரூடட் ஃபுட்ஸ்னு சொல்லுவாங்க. 50% வந்து சிறுதானிய மாவு, 50% வந்து கோதுமை மாவு கலந்து நம்ம தயார் பண்ணணும்னா நம்ம சிறுதானியத்தோட பலன்களையும் நம்ம பெற்றுக்கொள்ளலாம். அப்போ அது குழந்தைகள் வந்து இதை விரும்பி சாப்பிடுவாங்க. அதே மாதிரி பேக்கரி உணவுகள், பேக்கரினா அடுமனை உணவுகள், பொதுவாக பார்த்திங்கன்னா எல்லா அடுமனை உணவுகளும் வந்து மைதா மாவில் தான் தயார் பண்ணுவாங்க. எல்லா ஸ்வீட்ஸு இதெல்லாம் பார்த்திங்கன்னா மைதா மாவில் தான் தயார் பண்ணுவாங்க, அதில் நார் சத்து வந்து இருக்காது. அப்போ வந்து நார் சத்து நான் முன்னாடியே சொன்னேன், நமக்கு ரொம்ப முக்கியமான ஒரு சத்து. நம்ம குடலில் வந்து நன்மை செய்யக்கூடிய பாக்டீரியா வந்து வளர்கிறதுக்கும் தீமை செய்யக்கூடிய பாக்டீரியாவை அழிக்கிறதுக்கும், அதுவும் இல்லாமல் நம்ம உடலில் உள்ள வளர்ச்சி மாற்றங்கள் எல்லாமே சீராக இருக்கிறதுக்கு, உடல் பருமனுக்கு, க்ரானிக் டிசீஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த சக்கர நோய், இருதய நோய், புற்றுநோய், உடல் பருமன் இப்படிப்பட்ட இதெல்லாமே தடுக்கிறதுக்கு நார் சத்து ரொம்ப முக்கியம். அப்போ நார் சத்து வந்து சிறுதானியத்தில் அதிகமாக இருக்கிறதுனால நம்ம பேக்கரி உணவுகள்லாம் தயாரிக்கும் போது அதில் 10% வந்து 50% வரைக்கும் சிறுதானிய மாவை வந்து கோதுமை மாவோடு கலந்து நம்ம அடுமனை உணவுகள் தயாரிக்கலாம். பார்த்தீங்கன்னா ப்ரெட்டில் வந்து 10-50% வரைக்கும் நம்ம சிறுதானிய மாவு கலந்து தயாரிக்கலாம். இப்போ பிஸ்கட்னா 100% சிறுதானிய மாவே நமக்கு போதும், வேறு மாவு சேர்க்க வேண்டியதில்லை. அதே மாதிரி கேக்கும் அப்படி தான், 100% சிறுதானிய மாவே உபயோகப்படுத்தி தயாரிக்கலாம். அதே மாதிரி ரஸ்க்கு, காரி, சூப் ஸ்டிக்கு, இது மாதிரி பல உணவுகள் வந்து நம்ம சிறுதானியங்களை உபயோகப்படுத்தி தயார் பண்ணலாம். அதே மாதிரி இப்போலாம் நிறைய தயார் நிலை உணவுகள்னு வந்திருக்கு, இன்ஸ்டன்ட் ஃபுட்டு மிக்சஸ். ஏன்னா இப்போலாம் பெண்கள்லாம் வேலைக்கு போகிறாங்க, வீட்டில் உட்காந்து மாவு வந்து ஊற வச்சு காய வச்சு அரைச்சி அந்த மாதிரி ரெடி பண்ணுறதுக்கு வந்து யாருக்கும் அவ்வளோ பக்கம் டைம் இல்லை. அப்போ எல்லாருமே கடைகளில் போய் ஏதாவது ரெடிமிக்ஸ் தயார் நிலை உணவுகள் இருக்குதா அப்படின்னு தான் நம்ம பார்க்குறோம். அது மாதிரி தான் வாங்கி யூஸ் பண்ணுறோம். அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து ஹெல்த் மிக்ஸு, தோசா மிக்ஸு, பணியாரம் மிக்ஸு, அடை மிக்ஸு, ரவா உப்மா மிக்ஸு, இடியாப்பம் மிக்ஸு, ரொட்டி மிக்ஸு, வடை மிக்ஸு, இது மாதிரி நிறைய மிக்ஸு, நம்ம குலாப் ஜாமுன் மிக்ஸ் அந்த மாதிரி முன்னாடி கேள்விப்பட்டிருக்கோம். பார்த்தீங்கன்னா எல்லா உணவுகளுக்குமே மிக்ஸ் வந்துருச்சு. முன்னெல்லாம் அடமாகனா பருப்பெல்லாம் ஊற வச்சு இது பண்ணி அரைச்சி எல்லாம் ரெடி பண்ணி, இப்போலாம் மிக்ஸ் வந்துருச்சு. டைரெக்டாக நம்ம மாவு எடுத்து தண்ணியில் கலந்து உடனே நம்ம ப்ரிப்பேர் பண்ணிடலாம். அப்போ இந்த மாதிரி மிக்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா பொதுவாக கோதுமை மாவில், மைதா மாவில், எல்லாம் கடலை மாவு, இல்லைனா வந்து மைதா மாவை அதிகமாக உபயோகப்படுத்தினா நிறைய மிக்சஸ்லாம் இருக்கும். ஆனால் வந்து அரிசி மாவுலையும் இருக்கும். ஆனால் நம்ம இது எல்லாமே சிறுதானியங்களை உபயோகப்படுத்தி இந்த மாதிரி இன்ஸ்டன்ட் மிக்ஸஸ் எல்லாமே தயாரிக்கலாம். கடைகளில் நீங்கள் பார்த்துருப்பீங்க நிறைய ராகி தோசை இன்ஸ்டன்ட் மிக்ஸு, ராகி ரவா இட்லி மிக்ஸு, இந்த மாதிரிலாம் நிறைய பார்த்துருப்பீங்க. இப்போ ஸ்வீட் ப்ரிப்ரேஷன் பார்த்தோம்னா அல்வா மிக்ஸு, கேசரி மிக்ஸு, பாயாச மிக்ஸு, ரவா லட்டு மிக்ஸு, கொழுக்கட்டை மிக்ஸு, அந்த மாதிரிலாம் இருக்குது. இப்போ கார வகைகளில் பார்த்தோம்னா முறுக்கு மிக்ஸு, தட்டுவடை மிக்ஸு, பக்கோடா மிக்ஸு, சமோசா மிக்ஸு, இது மாதிரி நிறைய மிக்ஸ் இருக்குது. இப்போ இது எல்லாத்துலேயுமே நம்ம சிறுதானியத்தை கலந்து இதே உணவுகளை வந்து நம்ம தயார் பண்ணலாம். இது வந்து நம்ம வியாபாரம் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல ஒரு தொழில்நுட்பம். ஏன்னா மக்களுக்கும் வந்து இப்போ வந்து ஓரளவுக்கு விழிப்புணர்வு வந்துருச்சு. நம்ம ஆரோக்கியமான உணவுகளை வந்து நம்ம உண்ணணும். நிறைய மாவு சத்துள்ள அரிசி மாவு, இல்லைனா மைதா மாவு, இந்த மாதிரி இல்லாமல் நிறைய நார் சத்துள்ள சிறுதானியங்களை வந்து உணவில் சேர்த்துக்கணும்னு சொல்லி மக்களும் வந்து ஓரளவுக்கு விழிப்புணர்வு அடைஞ்சிருக்காங்க. அப்போ இந்த வந்து தொழில்நுட்பங்களை நம்ம பயன்படுத்தி இந்த மாதிரி வந்து உணவுகளை நம்ம தயாரிக்கும் போது அதை நம்ம சந்தைப்படுத்தும் போது நமக்கு வந்து நல்ல லாபம் ஈட்டுறதுக்கு உதவியாக இருக்கும். அதே மாதிரி நிறைய இப்போ பார்த்திங்கன்னா புளியோதரை மிக்ஸு, மஷ்ரூம் புலாவ் மிக்ஸு, டொமேட்டோ மிக்ஸு, இது மாதிரி நிறைய குயிக் குக்கிங் மிக்ஸுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி உணவுகள்லாம், நவீன உணவுகள்லாம் வந்திருக்கு. அதாவது ஈஸியாக வந்து நம்ம குக் பண்ணுற மாதிரி இது எல்லாமே வந்து நம்ம சிறுதானியங்களை கலந்து தயார் பண்ணலாம். இந்த மாதிரி வந்து சிறுதானியங்களில் வந்து உணவுகள் தயார் பண்ணுறதுக்கு இப்போ நம்ம வேளாண்மை அறிவியல் நிலையம் வம்பனில் வந்து சிறுதானியங்களை உபயோகப்படுத்தி எப்படி அனுமதி உணவுப்பொருட்கள் தயாரிக்கலாம், தயார் நிலை உணவுகள் எப்படி தயாரிக்கலாம், சென்ட் மிக்சஸ்ஸு, ஹெல்த் மிக்சஸ்ஸு, இதெல்லாம் வந்து எப்படி தயாரிக்கலாம்னு சொல்லி நாங்கள் வந்து பயிற்சி கொடுக்குறோம். அதுக்கப்புறம் வந்து தயாரிக்கிறது மட்டும் இல்லாமல் அதை வந்து எப்படி ப்ராப்பராக வந்து பேக்கேஜிங் பண்ணணும், அந்த பேக்கேஜிங் எப்படி பண்ணுறது, அதில் வந்து என்னென்ன இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து பேக்கேஜிங்கில் வந்து கொடுக்கணும், அப்புறம் அதில் வந்து என்ன நேம் ஆஃப் த ஃபுட்டு, வெயிட்டு, அதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு ப்ரொசீஜர்ஸ், இதெல்லாம் லேபிளில் கொடுக்கணும், அப்புறம் FSSAI லைசன்ஸ் வாங்கணும், இந்த மாதிரி வந்து நீங்கள் அதை சந்தைப்படுத்துறதுக்கு என்னென்ன வழிமுறைகளை வந்து நீங்கள் பின்பற்றணும், இதெல்லாமே வந்து நாங்கள் பயிற்சி கொடுக்குறோம். இது வந்து கட்டணம் இல்லாத பயிற்சி தான். நீங்கள் எங்களை வந்து தொடர்பு கொண்டு என்னுடைய தொலைபேசி எண் சொல்கிறேன், 96 98 30 52 78. என்னை நீங்கள் தொடர்பு கொண்டு நீங்கள் பயிற்சிகளில் கலந்து கொண்டு பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.
இதுவரை புதுக்கோட்டை மாவட்டம் பம்பன் வேளாண்மை அறிவியல் நிலையத்தின் உணவியல் மற்றும் ஊட்டச்சத்தியல் துறையின் உதவி பேராசிரியர் முனைவர் சே ஜெயசுப்ரியா பூர்ணகலா அவர்கள் சிறு தானியங்களிலிருந்து மதிப்பு கூட்டப்பட்ட உணவுப் பொருள்களின் தயாரிப்பினை பற்றி பல தகவல்களை வழங்கினார். இது போன்ற பல்வேறு தகவல்களுக்கு இணைந்திருங்கள் புதுகை பண்பலை 91.2. இது மக்கள் வானொலி, மக்களுக்கான சமுதாய வானொலி. மேலும் இந்நிகழ்ச்சி பற்றிய கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன. கருத்துக்கள் அனுப்ப வேண்டிய வாட்ஸ்அப் எண் 6380077950 மற்றும் புதுகை FM91.2@gmail.com என்ற மின்னஞ்சல் முகவரியிலும் கருத்துக்களை அனுப்பலாம். தொடர்ந்து இணைந்திடுங்கள் புதுகை பண்பலை 91.2. இது மக்கள் வானொலி, மக்களுக்கான சமுதாய வானொலி.